نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا كمطريرا فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلقني فهو يهدين والذي هو يطعمني ويسقين وإذا مرضت فهو يشفين صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم نعمتان مغمون فيهما كثير من الناس الصحة والفراغ رواه البخاري அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், முழு மனித சமுதாயத்தையும் படைத்து வாழ வழி சொல்லிக் கொடுத்தான். அவனுக்கே சர்வ புகழும் அல்ஹம்துலில்லா. சலாத்தனும் கருணையும் சலாமினும் மீடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், சம்பவ தாபிஈன்கள், இன்று வரை அன்னாரின் லட்சியப்பாதையில் இவர்கள் எல்லாம் பயணிக்கிறார்களோ, முயற்சிகள் பல மேற்கொள்கிறார்களோ, அன்னவர்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளும்படியும், அவனால் என்னென்ன கட்டளைகளை நாம் ஏவப்பட்டிருக்கின்றோமோ அவைகளை மிக அவசரமாக எனது வாழ்க்கை எடுத்து நடக்க வேண்டும் என்றும், எவைகளை எல்லாம் செய்யக்கூடாது தகாது என்றமை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் மிக அவசரமாக எனது வாழ்க்கையை விட்டும் அவைகளை அப்புறப்படுத்தி உண்மையான தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முதற்கன் எனக்கும், அப்பால் எனது மனைவிமார்கள் குடும்பத்தினருக்கும், அப்பால் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள் குடும்பத்தினர், இந்த உலகத்திலே இருக்கின்ற முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாத ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமாய் இந்த உண்மையான ஹக்கான செய்தியை சொல்லிக் கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு உலகத்திலே பல்லாயிரக்கணக்கான ஞாமத்துக்களை தந்திருக்கிறான். இந்த உலகத்திலே நாம் ஒரு மனிதனுக்கு காசு பணம் இருக்கிறது, சொத்து செல்வங்கள் இருக்கின்றன, வேறு உலக பாக்கியங்கள் எல்லாம் இருக்கின்றது. இவைகளை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹு தாலாவுடைய ஞாமத், அல்லாஹு தாலாவுடைய வரக்கத் நம்மிடத்திலே இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலா மனிதர்களாகிய நமக்கு மிகப்பெரிய ஞாமத்துக்களில் ஒன்றாக நபி அவர்களுடைய ஹதீஸுடைய கருத்துப்படி ஒரு மனிதருக்கு ஈமான் கிடைத்திருக்கிறது. ஈமானுக்கு அடுத்தபடியான ஞாமத் என்னவென்றால் மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், ஹெல்த் என்று சொல்வோமே, உடல் ஆரோக்கியம், சுகமாக இருக்கிறோமே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாமத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அஹ்மதிலே பதிவாக இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஞாமத் இருக்கிறதே, இது ஈமானுக்கு அடுத்தபடியான ஞாமத். ஒரு மனிதன் உலகத்திலே இருக்கிறான், அவனுக்கு ஈமான் இருக்கிறது, அது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் முஸ்லீம்களாக எங்களை வாழ வைத்திருக்கிறான், இது மிகப்பெரிய ஞாமத்தாக இருக்கிறது. அடுத்த ஞாமத் எதுவென்றால், ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, இது மிகப்பெரிய ஞாமத்தாக இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களே, நீங்க அல்லாஹு தஆலாவிடத்திலே யகீனை கேளுங்கள், ஈமானை கேளுங்கள், உங்களுடைய ஈமான் உறுதியாக உலகத்திலே இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள். நபி அவர்கள் முதலாவதாக ஈமானை கேட்க சொன்னார்கள், அதற்கு பின்னால் சொல்கிறார்கள், நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஒரு மனிதனுக்கு ஈமான் இருக்கிறது, ஈமானுக்கு அடுத்தபடியான மிகப்பெரிய ஒரு ஞாபகம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அது உடல் ஆரோக்கியம் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே மிகப்பெரிய ஞாபகம் உடல் ஆரோக்கியம் என்பது. இந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். உலகத்திலே நாங்கள் ஒரு இபாதத் செய்துவிட்டு தொழுதுவிட்டு ஏறிய காரியங்களை செய்துவிட்டு இருகரமேந்தி அல்லாஹு தாலாவிடத்திலே நாங்கள் கேட்கின்றோம், என்ன யா அல்லாஹ், ஒரு வீட்டை தந்துவிடு, ஒரு வாகனத்தை தந்துவிடு, ஏனைய பாக்கியங்களை தந்துவிடு என்று கேட்கக்கூடிய நாம் ஒருபோதும் உடல் ஆரோக்கியத்தை கேட்பதில்லை. எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்துவிடு, எனது பார்வையை பாதுகாத்து விடு, எனது செவியை பாதுகாத்து விடு, எனது ஏனைய அவயவங்களை நீ பாதுகாத்து விடு என்று நாங்கள் கேட்பது கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலை மாலையிலே தனது உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். உடல் ஆரோக்கியத்தை நீ பாதுகாத்து விடு. அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் காலையிலும் மாலையிலும் மூன்று மூன்று முறைகள் இந்த வார்த்தைகளை அல்லாஹு தஆலாவிடத்திலே சொல்லி கேட்கின்றேன். நீங்களும் கேளுங்கள். அல்லாஹும்மா ஆஃபினி ஃபீ பதனி, யா அல்லாஹ், எனது உடல் ஆரோக்கியத்தை தந்துவிடு, முழு உடலிலும் எனக்கு ஆரோக்கியத்தை தந்துவிடு. அல்லாஹும்மா ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபீ சம்ஈ, அல்லாஹும்மா ஆஃபினி ஃபீ பஸரி, யா அல்லாஹ், எனது சிறு புலன்களை பாதுகாத்து விடு, எனது பார்வையை பாதுகாத்து விடு, எனக்கு இதன ஆரோக்கியத்தை தந்துவிடு என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, ஒவ்வொரு நரம்புகளுக்கும் ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நபி அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். இவ்வாறான பல துஆக்கள் இருக்கின்றன. அல்லாஹ் பிரகாசத்தை தந்துவிடு, உரமாக்கல் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எனது கண்ணை பாதுகாத்து விடு, எனது காதை பாதுகாத்து விடு, எனது உடல்ல இருக்கின்ற அத்தனை உறுப்புகளுக்கும் பூர்ணமான ஆரோக்கியத்தை தந்துவிடு என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் துஆ செய்திருக்கிறார்கள். அவர்கள் தூங்கி இருந்து விட்டால் துஆ செய்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி வஆஃபினி ஃபீ ஜஸதி வஅலனி ஃபீ திக்ரி, அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த அலைய ரூஹி, நாம் தூங்கி விட்டால் உங்களுடைய உயிர்கள் எல்லாம் சென்று விடுகின்றன, எழுந்து விடும் பொழுது மீண்டும் ரூஹ் வந்து விடுகிறது, உயிர் வந்து விடுகிறது. அதற்கு பின்னால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு இப்படி நான் மரணித்ததன் பின்னால் ரூஹை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்லாஹ்வை போடுகிறார்கள். வாஃபினி ஃபீ ஜஸதி, நான் தூங்கி எழும்பும் பொழுது, நான் தூக்கத்திலிருந்து எழும்பும் பொழுது எனது உடம்புக்கு ஆரோக்கியத்தை நீ தந்திருக்கிறாயே. எத்தனையோ மனிதர்கள் தூங்குகிறார்கள், ஆனால் எழுந்து பார்க்க முடியவில்லை, கேட்க முடியவில்லை, பேச முடியவில்லை, அப்படியே கட்டிலோடு அமர்ந்து விடுகிறார்கள். ஆனால் அப்படி அல்லாமல் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ தந்தாயே, அப்படிப்பட்ட உனக்கே எல்லா புகழும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்ததன் பின்னால் தனது உடல் ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வை அந்த ஆரோக்கியத்தை சொல்லி புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உடல் ஆரோக்கியம் என்பது உலகத்திலே மனிதர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. எனக்கு கிடைத்த இந்த ஆரோக்கியத்தை, எனது உடம்பை நான் வேண்டியது செய்யலாம், அதை கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்று எம்மால் செயல்பட முடியாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார், ஒரு வைத்தியர் சொல்கிறார், நீங்கள் இதனை சாப்பிட்டால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு ஏற்படலாம் என்று ஒரு தம்பிக்கையான வைத்தியர் சொல்லிவிட்டால் அவருக்கு அந்த சாப்பாட்டை சாப்பிடுவது ஹராம் என உடமாட்டில் சொல்லியிருக்கிறார்கள். ஏன், உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும் விதத்திலே கடந்து விடக் கூடாது. நாம் ஒரு 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 நோயாளியாக இருக்கிறோம், வைத்தியர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள், நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், நீங்கள் இப்படித்தான் சாப்பிட வேண்டும், நீங்கள் இப்படித்தான் உண்ண வேண்டும் என்று சொன்னால் அதனை பின்பற்றுவது, அதன்படி எங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. நாங்கள் நினைத்த மாதிரி எங்களுடைய உடம்பை, நாங்கள் நினைத்த மாதிரி எங்களுடைய இந்த ஆரோக்கியத்தை வீணாக்க முடியாது.
கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, என் உடன்பிறப்புகளே, இந்த அடிப்படையில் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. இன்று உலகத்திலே இந்த முஸ்லிம்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இல்லாமலாக்க வேண்டும் என்று திட்டத்தின் அடிப்படையிலே தான் உலகத்திலே அதாவது கிறிஸ்துக்கு பின் 1509 ஆண்டு நினைக்கிறேன் யூதர்களால் அரபு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த 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 புகையிலை பழக்கம். இந்த 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 போதை பழக்கத்தை உண்டு பண்ணியவர்கள் யூதர்கள். அதனுடைய நோக்கம் என்ன? இந்த மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இல்லாமலாக்க வேண்டும். விசேஷமாக முஸ்லிம்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இல்லாமலாக்கத்தான் உலகத்திலே இந்த போதை பொருட்களும் போதை வஸ்துக்களும் அறிமுகப்படுத்தப்பட்டன என்ற செய்திகளை ஆய்வறிக்கை மூலமாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஓமை சொல்கிறார்கள், ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். 5 நேர தொழுகையை தொழக்கூடிய ஒரு மனிதருக்கு உதாரணம் சொல்கிறார்கள். உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றிலே ஒரு நாளைக்கு 5 விடுத்த ஒரு மனிதன் குளித்தால் அவனுடைய உடலிலே அழுக்கு இருக்குமா என கேட்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பல மக்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், சுத்தத்தை இஸ்லாம் வற்புறுத்தி இருக்கிறது, கட்டாயமாக்கி இருக்கிறது. 5 நேரம் தொழுவதற்கு முன்னால் நீங்கள் உது செய்து கொள்ளுங்கள். 5 நேரம் தொழுகைக்கு முன்னால் நீங்கள் உழுவு செய்வது கட்டாயமாக இருக்கிறது. நான் துஹருக்கு செய்த உழுவோடு இருக்கிறேன். அக்கறை அடையும் பொழுது உழுவோடு இருந்தாலும் மீண்டும் உழுவு செய்து கொள்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று நாங்கள் வாழக்கூடிய இந்த சூழல் இருக்கிறதே, கிருமிகள் நிறைந்த சூழல், காற்றோடு பலவிதமான கிருமிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, பறந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் 4 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பக்டீரியா, வைரஸ், பங்கஸ், பெரசைட் என்று சொல்லக்கூடிய 4 விதமான பயங்கர ஒட்டுண்ணிகள் கிருமிகள் இருக்கின்றன. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சொல்லக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் உதவு செய்து கொண்டால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, விசேடமாக திறந்திருக்கக்கூடிய இந்த பகுதிகளை தான் அந்த ஒற்றுமைகள் தாக்குகின்றன. நாம் உழு செய்யக்கூடியவர்களாக இருந்தால், 5 நேரம் சரியாக சொல்லக்கூடியவர்களாக இருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, 5 நேரமும் நாங்கள் உழு செய்தால் அந்த ஒற்றுமைகள், அந்த கிருமிகள், அந்த ஜெம் எங்களுடைய உடம்பிலே சேரமாட்டார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, இந்த அடிப்படையில் உடலுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பது கட்டாயமாக இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், சதாவு மர்தாக்கும், உங்களில் யாராக்காவது நோய் வந்துவிட்டால் நீங்கள் வைத்தியம் செய்யுங்கள். உங்களுக்கு நோய் வந்துவிட்டால் நீங்கள் வைத்தியம் செய்து உங்களுடைய நோயை குணப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மருந்து பாவிப்பது, ஒரு நோய்க்கு மருந்து எடுப்பது சுன்னத்தாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். சிலர் நினைக்கலாம், சிலர் சொல்வதுண்டு, எல்லாம் அல்லாஹ்வுக்குண்டுதான் நடக்குது, மருந்தெடுத்து என்ன நடக்க போகுது என்று சொன்னால் அவர் ஈமான் இல்லாதவர் என்ற அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இவர் ஈமான் உள்ளவரா? நபி அவர்கள் நோய் வந்த பொழுது மருந்து பாவித்திருக்கிறார்கள், மருந்து பாதிக்கும்படி வைத்தியம் செய்யும்படி நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்றால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்கிறது, அதனை பாதுகாக்க வேண்டும். அதனுக்கு அதற்கு இழப்பு வரும் வண்ணம் முறையாக நடந்து கொள்ளக்கூடாது. ஏதாவது எங்களுடைய உறுப்புக்கோ எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கோ ஏதாவது தீங்கு வரும்படி நாங்கள் நடந்து கொள்வோமையானால் கண்ணியமான சகோதரர்களே, அது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. அடுத்தபடியாக இஸ்லாத்தை பொறுத்தவரையில் 2 பக்கங்கள், எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் 2 பக்கங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியமற்றவனாக நோயாளியாக இருக்கிறான், வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறான், மருந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறான், நோய் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய அடுத்த பக்கத்திலே ரஹமத்தாக இருக்கிறது. ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறான், அவனுக்கு நோய் இல்லை. இது அல்லாஹ்வுடைய நியமம், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹமத் அவனோடு இருக்கிறது என்பது அர்த்தம். யாருக்காவது நோய் வந்து விட்டால், அல்லது கடுமையான நோயிலே ஒருவர் மூத்தாகிவிட்டார் என்றால் எங்களுடைய இந்த சின்ன மூளை என்ன சொல்லும்? இவர் செஞ்சது கொடுக்க கூடியதா, நல்லா இது நல்லா கொடுக்க கூடியதா, இது நல்லா பட்டு மாயிறாரு என்று சொல்லக்கூடிய நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறான், நல்ல பலமாக இருக்கிறான், அழகாக இருக்கிறான், இதெல்லாம் ஞானத்தாக இருக்கிறது. மறுபக்கத்திலே ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறான், கஷ்டத்தோடு வாழ்கிறான், மருந்தும் கையுமாக வாழ்கிறான், இது அல்லாஹ்வுடைய ரஹமத் அவனோடு இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சில வேளை யாருக்காவது நோயே வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எச்சரிக்கை கூட அந்த மனிதனுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நோய் என்பது அல்லாஹ்வுடைய ரஹமத், ரஹமத் என்பது எல்லோருக்கும் தேவை. மனிதனுக்கு நோய்கள் வாழ்க்கையிலே ஒரு தலையாவது வரவேன் என்பதுதான் கூற்றின் கருத்தாக இருக்கிறது. ஒரு தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே மர்ரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆராவியூர். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு அரபி செல்கிறார், ஒரு நாட்டுப்புறத்தை சேர்ந்த ஒரு அரபி செல்கிறார். அவருடைய உடம்பை பார்க்கிறார்கள், அழகாக இருக்கிறார்கள். அந்த மனிதர் அந்த காட்டு அரபி அழகாக இருக்கிறார், சிவப்பாக இருக்கிறார். அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள், இவ்வளவு அழகான ஒரு மனிதர் இருக்கிறாரே என்று அவருடைய உடம்பை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனை கூட்டி வரும்படி சொன்னார்கள். சஹாபாக்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு வந்தார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், அந்த மனிதனை பார்த்து கேட்கிறார்கள், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார், மிக அழகாக இருக்கிறார். அவரை பார்த்து கேட்கிறார்கள், என்று சொல்வது அரபியிலே காய்ச்சலுக்கு. உனக்கு காய்ச்சல் வந்திருக்கிறதா, எப்பொழுதாவது உனக்கு சும்மா என்று சொல்லக்கூடிய இந்த காய்ச்சல் வந்திருக்கிறதா என்று கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மனிதர் கேட்கிறார், மல் சும்மா, சும்மா என்றால் என்ன, காய்ச்சல் என்றால் என்ன, காய்ச்சல் என்றால் என்ன என்று கூட அந்த மனிதருக்கு தெரியாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், காய்ச்சல் என்றால் என்ன தெரியுமா, இந்த உடம்பு இருக்கிறதே இந்த உடம்புடைய தலைக்கும் எலும்புக்கும் மத்தியிலே ஏற்படக்கூடிய ஒரு வகையான சூடு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனிதர் சொல்கிறார்கள், மாலி மாலி பிஹாதா, அமாலி பிஹாதாவது, இதற்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. மா வஜத்து ஹாதாபத், இது வாழ்நாளிலே அப்படி ஒன்று எனக்கு ஏற்படவே இல்லை, காய்ச்சலா, அது எனக்கு வந்ததே கிடையாது என்றார். மீண்டும் நபி அவர்கள் கேட்கிறார்கள், எப்பொழுதாவது தலைவலி வந்திருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அந்த மனிதர் கேட்கிறார், மசுதா, தலைவலியா, தலைவலி என்றால் என்ன என்று கேட்கிறார். தலைவலி என்றால் என்ன என்று புரிந்த மனிதருக்கு தெரியாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், கொட்டுக்களுக்கும் இந்த திருக்கும் தலைக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு குட்டி வலி, அதுக்குத்தான் தலைவலி என்று சொல்லுவது. இது இந்த தலைவலி உனக்கு வந்திருக்கிறதா என்று நபி அவர்கள் கேட்கிறார்கள். உடனே அந்த மனிதர் சொல்கிறார், மாலிகாதா, இதற்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு 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 நாள் கூட, ஒரு தடவை கூட தலைவலி வந்தது கிடையாது என்றார் அந்த மனிதர். அப்படி சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த பாக்கியம் நிறைந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, இவரை போல்தான் உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே ஒரு நரகவாதியை பார்க்க வேண்டுமா, ஒரு நரகவாதியை பார்க்க வேண்டும் என்று என்றால் இந்த மனிதரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக வாழ்க்கையிலே நோய்கள் வரத்தான் வேண்டும், ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நோய் வருவது ஆரம்பத்திலே சொன்னது போல இரண்டு விதமாக புரிந்து கொள்ள வேண்டும். எவர்களுக்கெல்லாம் இவர்களெல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்கிறது. இவர்கள் நோயோடு உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கிறது. புகாரியிலே ரிவாயத் ஜிப்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா அஸாப, அதாவது இதா அஸாப, இதா அஸாபல் முஃமின தக்மன் தக்மன், யாருக்காவது ஒரு நோய் வந்து விட்டால் அதற்கு பின்னால் அந்த நோய்க்கு பின்னால் அந்த மனிதர்கள் அந்த மனிதருக்கு அல்லா நிவாரணத்தை கொடுக்கிறார். கொடுத்து விட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு மலக்கை கூப்பிட்டு சொல்கிறான், அமரல்லாஹு மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இவன் இரவு பகலாக என்ன அமல்கள் செய்கிறானோ என்ன அமல்கள் செய்து கொண்டிருந்தானோ அத்தனை அமல்களையும் இவன் நோயாளியாக இருக்கக்கூடிய காலத்திலே இவன் செய்ததாக இவனுக்கு எழுதுங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்கு மார்களை பார்த்து சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, ஒரு மனிதனுக்கு நோய் வந்து விட்டால் அந்த நோயை அல்லாஹ் கஃபாரத்தன் அவன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். இவர்களுக்கு நோய் வருகிறது, ஒரு காய்ச்சல் வருகிறது, ஒரு தலைவலி வருகிறதோ அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. அஹ்மதுடைய இன்னொரு வாயத்தில் இருந்திருக்கிறது, நபி அவர்கள் சொல்கிறார்கள், சும்மா யூமின் கஃபாரத்து ஸனத்தின், ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்படுகிறது, அப்படி காய்ச்சல் ஏற்பட்டு விட்டால் அவனுடைய ஒருவருட பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக சகோதரர்களே பெரியவர்களே, நோய் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. ஏதாவது நோய் வந்து விட்டால் இந்த மக்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம், இந்த முசீபத்து குறித்து நோயால என்ன வாழ்க்கையை வீணா போச்சு, என்ன வியாபாரமே இல்லாம போச்சு, என்ன வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போச்சு என்று மனிதர்கள் திட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். நபி அவர்கள் ஒரு தடவை முன்னுசாஹிப் என்ற பெண்மணியிடத்திலே செல்கிறார்கள், போய் அந்த பெண்மணியை பார்க்கிறார்கள், அவருடைய முகம் அதாவது சோகம் தோய்ந்த முகத்தோடு இருக்கிறார், ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது முகத்திலே. நபி அவர்கள் கேட்கிறார்கள், மாலக்கியா உம்மா, நீ தாயே ஏன் இப்படி இருக்கிறாய், என்ன நேர்ந்தது, ஏன் இந்த தோற்றத்திலே இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது அந்த தாய் பதில் சொல்கிறார், அசாபஸ்மியல் சும்மா லாபாரக வீணா, பறக்கத்தில்லாத நன்மை இல்லாத அபிவிருத்தி இல்லாத இந்த முசீபத்தை குறித்த காற்றல் எனக்கு பிடித்திருக்கிறது என்று அந்த தாய் சொன்னபொழுது நபி அவர்கள் சொல்கிறார்கள், தாயே லா தசுப்பி அல் சும்மா, காய்ச்சலை நீங்கள் திட்ட வேண்டாம், காய்ச்சலை நீங்கள் ஏற்ற வேண்டாம், ஃபஇன்னஹா துஹிபுல் கதாயா, துஹிபு கதாயா பனி ஆதம், இது மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், பொதுவாக உலகத்திலே நாங்கள் கேட்பது பார்ப்பது கதைப்பது எல்லாமே பாவமாக இருக்கிறது, பாவ யுகத்திலே பாவ மயத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே, நபி அவர்கள் அந்த தாயிடத்தில் சொல்கிறார்கள், காய்ச்சல் வந்து விட்டது என்பதற்காக நீங்கள் திட்ட வேண்டாம் அந்த காய்ச்சலை, அல்லாஹ் காய்ச்சலை காய்ச்சலின் மூலமாக மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டார்கள் சொல்லலாம் செல்லும் அவர்கள். மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் வருகிறது, ஒரு கவலை வருகிறது, ஒரு கஷ்டம் வருகிறது, இன்னொரு கவலை வருகிறது, நபியவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பாதையிலே செல்லும் பொழுது உங்களுடைய காலிலே ஒரு முள் புத்துகிறது, ஒரு கல்லுக்கு உங்களுடைய கால் அடிபடுகிறது, ஒரு சிறிய ஒரு காயம் ஏற்படுகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அவைகளின் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பார் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை ஒரு குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, ஒமை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, இவர்கள் பாவமான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாவமான காரியங்களுக்குரிய கூலியை கொடுப்பான் என்று ஆயத் இறங்கிய பொழுது அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள், நல்கிறார்கள், நபிக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், அபுபக்கரே ஏன் அழுகிறீர்கள், ஏன் அற வேண்டும், இவ்வளவு கதவை கதறி அழக் காரணம் என்று என்ன காரணம் என கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் தீய காரியங்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த தீய காரியங்களுக்குரிய கூலியை கொடுப்பார் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனம் இறக்கி இருக்கும் பொழுது எங்களால் சிறிய சிறிய பாவங்கள் தவறுகள் இவ்வளவோ நடக்கிறதே, நாங்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் நாங்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளுக்குரிய கூலியாக அல்லாஹ் தன்னவே நாளைய கியாமத்தினாலே தந்து விடுவானே என்று அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலம் தம்ரல் யா அபூபக்கர், அபூபக்கரே உங்களுக்கு நோய் வந்ததில்லையா, உங்களுக்கு கவலை வந்ததில்லையா, உங்களுக்கு கஷ்டம் வந்ததில்லையா, உங்களுடைய சிறிய சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுடைய நோய்களின் மூலமாக, உங்களுடைய கவலைகளின் மூலமாக, உங்களுடைய கஷ்டங்களின் மூலமாக அவைகளை எல்லாம் மன்னித்து விடுகிறான், அவைகள் எல்லாம் குற்ற பரிகாரமாக மாறிவிடுகின்றன என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, நோய் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது, அவைகளை நாங்கள் திட்டக்கூடாது ஏற்கக்கூடாது. இந்த மனிதர் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரோ அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அல்லாஹ்வுடைய ஏற்பாடுபடி நோய் வந்திருக்கிறதோ அந்த நோயை நாங்கள் பொருந்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹு தஆலா அவர்களுக்கே துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த ரஹ்மத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, இந்த ரஹ்மத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, மரணத்தை தந்துவர் என்று துஆ செய்ய முடியுமே தவிர அவைகளை திட்டவோ ஏசவோ பேசவோ கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, இன்று எத்தனையோ பேர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் தீர்ப்பு சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுகிறோம். எல்லாம் இவர் செஞ்சதுதான், எல்லாம் இவரோட வாப்பா செஞ்சது கூடிய இன்றைக்கு மகன் அனுபவிச்சு கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு இவ்வளவு பெரிய நோய் இவருக்கு காரணமாக இருந்தா இவரான அந்த காணி சண்டையில சம்பந்தப்பட்டாரு என்று நாமே தீர்ப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் கண்ணியமான சகோதரரே. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இவைகள் அல்லாஹ்வுடைய கோபத்தினால் வரக்கூடியதல்ல, இவைகளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நன்மை கொடுக்கிறான், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் அல்லாஹ் கோபித்து விட்டால்தான் அல்லாஹ் எங்களுக்கு நோயை தருகிறான், கஷ்டத்தை தருகிறான், துன்பத்தை தருகிறான், அவஸ்தைப்படுகிறோம். இது அல்லாஹ்வுடைய ஒரு வேதனையாக இருக்குமே நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை உள்ள மனிதர்களுக்கும் சில வேளை நோயை கொடுக்கலாம். ஆனால் நபி அவர்களுடைய தெளிவான ஹதீஸின்படி இவர்களுக்கெல்லாம் நோய்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படுகின்றனவோ அவைகள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. மை யுரிதி அல்லாஹு பிஹி யுஸிபுஹு, அதாவது இவர்களை அல்லாஹ் விரும்பி விட்டானோ, எவர்கள் மீது அல்லாஹ் நேசம் கொண்டு விட்டானோ அவர்களை அல்லாஹ் சோதிப்பார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், நோய்பிணிகள் வரும், இவை அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வருவதாகும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், அதாவது இதா அராதல் இதா அஹப்பல்லாஹு தஆலா கௌமன் இபதலாஹும், ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் அல்லாஹ் நேசித்து விட்டால், ஒரு மனிதனை அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் அவனை கொண்டு அவனை சோதிப்பான், அவனுக்கு நோயை கொடுப்பான், அவனுக்கு கஷ்டத்தை கொடுப்பான், அவனுக்கு கவலையின் சஞ்சலத்தையும் கொடுப்பான். அவன் ரமிய பலகுரிலா, எவர்கள் அதனை புரிந்து கொள்வாரோ, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு வந்திருக்கிறது, எனவே அதனை நான் மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் என்று எவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது. அவன் சகித்த எவர்கள் கோபித்துக் கொள்வார்களோ திட்டுவார்களோ, எவர்கள் மனமுடைந்து ஒதுங்கி விடுவார்களோ மனம் சோர்ந்து விடுவார்களோ அதனை பொருந்தி கொள்ளவில்லையோ அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களையும் அல்லாஹ் கோபித்துக் கொள்வான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, கியாமத்து நாளிலே இந்த மனிதர்கள் நோயோடு உலகத்திலே வாழ்ந்தவர்கள். எத்தனையோ மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம், சமூகத்திலே நோயாளிகளை நாங்கள் பார்ப்பது கிடையாது, நோயாளிகளை கண்ணியமான பார்வையை கொண்டு பார்ப்பது கிடையாது. நோயாளியாக ஒரு உலகத்திலே வாழ்ந்திருப்பார், நோயாளியான தோற்றத்திலே இருந்திருப்பார், நோயாளியாக மரணித்திருப்பார். இவர்களுடைய கண்ணியம் கௌரவம் அவர்களுக்குரிய அந்தஸ்து உலகத்திலே எங்களால் பார்க்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. தியாமத்தினாலே உலகத்திலே நோயாளியாக இருந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுப்பான். கஷ்டவாளிகள், துன்பத்திலே மாட்டிக் கொண்டவர்கள் இருந்தவர்கள் இவர்களுக்கு கொடுக்கும் கூலியை மனிதர்களாகிய நாம் பார்ப்போம். மனிதர்கள் கியாமத்தினாலே பார்ப்பார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் எல்லோரும் ஆசைப்படுவார்கள், அன்ன ஜுலு உதகும் நாளே மனிதர்கள் ஆசை வைப்பார்கள், எங்களை எங்களுடைய இந்த உடம்பை கத்தரை கோள்களால் யாராவது வெட்டியிருந்தால் நல்லாக இருந்திருக்குமே, அந்த நோய்கள் கஷ்டங்கள் எங்களுக்கு வந்திருந்தால் நன்றாக இருக்குமே. கியாமத்தினாலே கஷ்டவாளிகள், நோயாளிகள், துன்பத்திலே இருந்தவர்கள் அவர்களுக்கு உரிய கூலியை அல்லாஹ் கொடுக்கும் பொழுது மக்கள் ஆசைப்படுவார்கள், நானும் உலகத்திலே நோயாளியாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்குமே, நானும் நோயாளியாக இருந்தால் அந்த அப்துல் ரஹ்மான் நானாவை போல, அந்த அப்துல் ஹக்கீம் நானாவை போல, இந்த முஹம்மதை போல நானும் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்திருப்பேனே, அவர் மட்டும் உலகத்திலே நோயாளியாக இருந்தாரே என்று கியாமத்தினாலே மனிதர்கள் ஆசை வைப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சுகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, உலகத்திலே மனிதர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்கிறார்கள் என்றால் இதுவும் அல்லாஹ்வுடைய நியமத்தாக இருக்கிறது, அதனை பாதுகாப்பது கட்டாயமாக இருக்கிறது. இவர்கள் எல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் வைத்தியத்திலே சேர்ந்து தமக்குரிய வைத்தியத்தை செய்ய வேண்டும். உங்களுடைய மக்களுடைய தவறான ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறது, யாரும் நீங்கள் பிழையாக யோசிக்க வேண்டாம், எங்கேயாவது ஒரு புதிய வீட்டிலே அல்லது நாங்கள் கொஞ்சம் அவரோடு முந்தி மனத்தாவப்பட்டிருப்போம், நேற்று போய் அவருடைய வீட்டிலே சாப்பிட்டு வந்து விட்டோம், வயிற்று வலிக்கிறது, எதன் காரணமாக சாப்பிட்ட சாப்பாடு ஒவ்வாமை, அது உடலுக்கு பிடிக்கவில்லை, வயிற்று வலிக்கிறது. உடனே இவர் முடிவு செய்து விடுகிறார், ஓஹோ நேற்று மன்சூர் நானா வீட்டில் சாப்பிட்டேன் அல்லவா, பழைய கோபத்தை வைத்து எனக்கு ஏதாவது தந்து விட்டார், இனி ஓடி பார்க்க போவது உள்ள சிறுக்குகள் விதத்துக்கள் அல்லாவுக்கு மாற்றமான செயல்களை செய்ய அந்த நேரத்திலே நாங்கள் ஆரம்பித்து விடுகிறோம். கண்ணியமான சகோதரிகளே, ஒரு நோய் வந்திருக்கிறதா, நம்பிக்கையான டாக்டரிடத்திலே போய் காட்டுங்கள், எனக்கு வயிற்று வலிக்கிறது என்று மருந்தெடுக்க வேண்டுமே தவிர தவறான செயற்பாடுகள் நாங்கள் செயல்படக்கூடாது. நோய் வந்தால் வயிற்றிடத்திலே தான் செல்ல வேண்டுமே தவிர பால் பார்க்கவும் அது பார்க்கவும் இது பார்க்கவும் போய் தேவையில்லாத துவாக்களையும் மதையும் நிறையும் கட்ட நாங்கள் ஆரம்பித்து விடக்கூடாது. எத்தனையோ மக்கள் வைத்தியம் செய்வதாக இணைத்துக் கொண்டு பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை சில மக்களுக்கு கொடுத்து நூல் கட்டுகிறார்கள், துவா கூடு போடுகிறார்கள், அதனை பிரித்து பார்த்தால் அதிலே என்ன இருக்கிறது, என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அனுபவ ரீதியை நாங்கள் பார்க்கிறோம். அன்று ஒருவர் கொண்டு வந்து தருகிறார், எனது மகள் இரவிலே பயந்து தலைவலி பிடித்திருக்கிறது, நான் இன்னாரிடத்திலே போய் நான் வைத்தியம் செய்து அவர் ஒரு துவா கூடு தந்தார், அதுவும் முஸ்லீம் அல்லாதவர், அதனை பிரித்து பார்த்த பொழுது ஓம் சக்தி, அல்லாஹ் கோபப்படுவானா, அல்லாஹ் சந்தோஷப்படுவானா, எங்களுடைய நோய்கள் லேசாகும். அகண்ணியமான சகோதரர்களே, லேசான ஒரு வயிற்று வலி வந்ததினால் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக, அவனுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக, சிறுக்கான செயல்களை செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் ஆகோமையானால் அல்லாஹுடைய கோபம் எங்களுக்கு வந்துவிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லதி கலக்கனி பகு யஹதி, அல்லாஹ் தான் என்னை படைத்தான், அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டக்கூடியவன், அவன் தான் எனக்கு சாப்பாடு தரக்கூடியவன், அவன் தான் எனக்கு உணவு குடிப்பதற்கு பானம் தரக்கூடியவன், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டான், அந்த ஒருவன் மாத்திரம்தான் எனக்கு நிவாரணம் தரக்கூடியவன். நோய் வருவது அல்லாஹ் தாராவரத்திலே இருந்து, கஷ்டம் வருவது அல்லாஹ் தாராவரத்திலே இருந்து, துன்பம் வருவது அல்லாஹ் தாராவரத்திலே இருந்து, நாங்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டு வேற உலக வசத்திலே நாங்கள் செல்வோமையானால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் அதனை எங்களுக்கு எதிராக மாற்றி விடுவான், அந்த நியமத்தை அந்த ரஹமத்தை எங்களுக்கு நிக்மத்தாக எங்களுக்கு ஒரு ஒரு சோதனையாக ஒரு முசீபத்தாக மாற்றிவிடுவான் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே கண்ணியமான சுகாதர்களே பெரியவர்களே, யாருக்காவது நோய் வந்துவிட்டால் இரண்டு ரக்காத்துக்கள் சொல்ல வேண்டும். முதலாவது நாங்கள் சதாவு மரலாக்கும் நபி அவர்கள் சொல்கிறார்கள், சதக்காவை கொண்டு தான தர்மங்களை கொண்டு உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் வைத்தியம் செய்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்க்கை வைத்தியர்களுக்கு கொடுக்கக்கூடிய நாம் ஒரு 50 ரூபாய் ஒரு ஏழைக்கு கொடுக்க மாட்டோம். சுகர்களே, நபி அவர்கள் சொல்கிறார்கள், மருந்து எடுப்பதற்கு முன்னால் நீங்க பெரிய ஸ்பெஷலிஸ்டை சந்திப்பதற்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் கொடுப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய தொகையை ஒரு 100 ரூபாயை ஒரு 500 ரூபாயை ஒரு ஏழைக்கு கொடுங்கள், அவன் சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷம் உங்களுக்கு குலத்தை தரும், உங்களுக்கு நிவாரணத்தை தரும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமான சுகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, இந்த அடிப்படையில் ஒருவர் சுகதேவியாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்கிறது, ஒரு நோயாளியாக இருக்கிறார், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஒரு வைத்தியர் சொல்வதால் இது உங்களுக்கு கூடாது, நீங்க இதனை சாப்பிட்டால் உங்களுடைய நோய் கூடிவிடும் என்றிருந்தால் என்று சொல்வாரையானால் அல்லாஹ் நாளிலாதான் நடக்கும் என்று ஈமான் உள்ளவர்கள் செய்யலாம். கண்ணியமான சகோதரரே, அல்லாஹ் நாடினாதனுடைய பசிபோகம் என்று வீட்டிலே சாப்பிடாமல் இருப்பவர்கள் சாப்பிடலாம். அல்லாஹ் நாடினால் தான் எனக்கு நோய் கூடும் என்று சொல்பவர்கள் அவர்கள் வியாபாரத்துக்கு செல்லாமல் வீட்டிலே இருந்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றால் அவர் செய்யலாம். ஆனால் நாங்கள் பலவீனமானவர்கள். எனவே அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் என்று எவர்கள் அதனை பாவிப்பார்களோ, டாக்டர் வேண்டாம் என்று சொன்ன வஸ்துவை பாவிப்பார்களோ, அவர்கள் சாவித்து அதனால் நோய் அதிகரித்து மௌத்தாகுவார்களே. ஆனால் இன்றைய உலமாக்களின் பத்துவா அவரை தற்கொலை செய்து கொண்டதற்கு சமம். எனவே கண்ணியமான சுகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, எனவே இந்த அடிப்படையில் நாம் எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படையில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு ஹுவத்தாலா அழகான ஒரு இஸ்லாத்தை ஈமானை தந்திருக்கிறான். கபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அழகான வைத்திய முறைகளை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த கரஞ்சீரகம் இருக்கிறது, இந்த கரஞ்சீரகத்தில் மௌத்தை தவிர ஏனே எல்லா நோய்களுக்கும் மருந்து இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்களுக்கு அந்த நம்பிக்கை வரவில்லை. குழந்தை தவிப்பிடித்திருக்கிறது, சிறிய வயதிலிருந்தே நீங்கள் வைத்தியரை நாட வேண்டாம், சிறிய வயதிலிருந்தே இந்த உடம்பை பழக்க வேண்டும், சைக்கோலஜி ரீதியாக அதாவது மனோதத்துவ வைத்தியர்கள் சொல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த உடம்பு இருக்கிறதே இது இது இந்த உடம்புக்கு ஒரு வேறொரு உயிர் இருப்பது போல இந்த உடம்பை நீங்கள் எதற்கு பழக்குவீர்களோ அதற்கு பழகிவிடும். சிறிய வயதிலிருந்தே இந்த ஆங்கில வைத்தியத்தை பழக்கி 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 தலைவலி என்றால் பெனடோல் என்பது என்று சொல்லாதவா எதுவும் கிடையாது. அப்படியாகிவிட்டோம். சின்ன வயதிலிருந்தே தேம்பானி முழு மனித கோரிக்கும் இந்த தேடிலே வைத்தியம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது, நிவாரணம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. எங்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. சின்ன வயதிலிருந்தே இழப்பு வருகிற பிள்ளைக்கு பிள்ளைக்கு சளியாக இருக்கிறது, நரஞ்சீரகத்தை கொடுத்து பழக்குவோம், தேம்பானியை கொடுத்து பழக்குவோம். அந்த ஒரு வைத்தியர் சொல்கிறார், ஆங்கில வைத்திய மருந்து இருக்கிறது, இந்த இந்த மருந்துகள் 75 லிருந்து 90 வகை வரையிலான வகையான மருந்துகள், தேன்பானியும் கரஞ்சீரகம் கலக்கப்பட்ட மருந்துதான் அத்தனையும். இதனை கொண்டுதான் அவர்கள் மருந்து செய்கிறார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு வரவில்லை. எனவே நாங்கள் பழக்குவோம், நான் எங்களுடைய உடம்பை வேறு வேறு வகையில் பழக்கிவிட்டோம், எங்களுடைய சிறிய குழந்தைகளுக்கு நாங்கள் இவைகளை கொடுத்து பழக்குவோமே. ஆனால் எவ்வளவு பெரிய நோய் வந்தாலும் ஒரு சொட்டு தேன் வாயில வச்சிருக்கா மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் குணமாகிவிடும். குணமாகாவிட்டால் அது எங்களுடைய தப்பே தவிர அல்லாஹ்வுடைய தப்பு அல்ல. அல்லாஹ் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டான். உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து வைத்துத்தான் இருக்கிறான் உலகத்திலே. ஆனால் மருந்துடைய அடிப்படை தேன்பாலியின் கருஞ்சீரகமாக இருக்கிறது. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நபி அவர்கள் காட்டி தந்த இன்னும் ஒரு வைத்தியம் தான் ஹிஜாமா, அதாவது இரத்தம் குத்தி எடுப்பது. இன்று மாஷா அல்லாஹ் இலங்கையிலே பரவலாக எல்லா பகுதியிலும் இரத்தம் குத்தி எடுக்கப்படுகிறது. எங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட இரத்தங்களை வெளியாக்கக்கூடிய ஒரு முறைதான் பிஜாமா முறை, விரத்தம் குத்தி எடுக்கும் முறை இன்று இலங்கையிலே பரவலாக இருக்கிறது. அதனை நாங்கள் குறைந்தது மாதா மாதம் அனுபவம் உள்ளவர்கள் நல்லவர்களிடத்திலே நாங்கள் போய் செய்வோமே. ஆனால் இன்று மேற்கத்தியர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்து பிஜாமா முறை இன்று உலகளாவிய ரீதியில் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் காட்டிக் கொடுத்தது சொல்கிறே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிக் கொடுத்ததை இன்று அவர்கள் அவர்கள் நவீனத்துவப்படுத்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை வருகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் மீது எங்களுக்கு இன நம்பிக்கை வரவில்லை சகோதரர்களே. எனவே இந்த முறையில் நாங்கள் வைத்தியம் செய்வோமேயானால் அதற்கு நன்மையும் இருக்கிறது, அதற்கு தன்மைகளும் நல்ல தன்மைகளும் நல்ல ரிசல்ட்களும் உருவாகும் என்பதில் இந்த சந்தேகம் கிடையாது. எனவே எல்லாம் வல்லல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஞாபகத்துக்களை உரிய முறையில் பாய்க்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கியருவானாக.